நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப ஆஸ்திரேலியாவோட நீர்மூழ்கி கப்பல் பற்றி பேசுறோம் இல்லையா சத்யநாதன். இப்ப அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளோட தொழில்நுட்ப உதவியோட இராணுவ பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பான ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா இப்ப இணைஞ்சிருக்கு. அதன் ஒரு அம்சமாக வந்து அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை தென் ஆஸ்திரேலியாவோட அடலைடில் நிர்மாணிக்கிறது கெட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. இப்போ அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தேவைதானா அப்படிங்கிற கேள்வி வந்து சிலர் எழுப்புகின்றார்கள். அதுக்கு இராணுவ நிபுணர்களோட பதில் என்னவாக இருக்குது சொல்லுங்களேன்.
நம்மிடம் இப்போது கொலின்ஸ் கிளாஸ் என்ற வகையில் அடங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன ரைசல். ஆனால் இவை மிக பழைய கப்பல்கள். இந்த கப்பல்களை சேவையிலிருந்து படிப்படியாக அகற்றிவிட்டு புதிதாக 12 நீர்மூழ்கி கப்பல்களை பிரான்சிலிருந்து பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. பல்வேறு காரணங்களால் இந்த முயற்சியில் பல தாமதங்கள் ஏற்பட்டன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் டீசல் மற்றும் மின்சாரம் என்பவற்றால் இயங்கும் மரபு வழியில் வடிவமைக்கப்படும் கொலின்ஸ் கிளாஸ் என்ற வகைக்கு சமமான நீர்மூழ்கி கப்பல்களாகும். இந்த 12 கப்பல்களுக்கான செலவினம் $90 பில்லியன் என்று அப்போது கணிக்கப்பட்டது. இப்போது ஆஸ்திரேலியா அந்த ஏற்பாட்டிலிருந்து விலகி பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க தீர்மானித்திருக்கிறது. கொலின்ஸ் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை விட ஆற்றலும் வேகமும் செயல்திறனும் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் நமக்கு தேவை என்று பல இராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள். தென் சீன கடற்பரப்பில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் இன்றைய நிலையில் மேற்குலக நாடுகளின் அதிகாரத்தை இப்பிராந்தியத்தில் நிலைநிறுத்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த தொழில்நுட்ப அனுசரணையை வழங்கி ஆஸ்திரேலியாவின் கையை வலுப்படுத்துவது அவசியம் என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் எண்ணுகின்றன. இந்த ஏற்பாடு பற்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிக்கும் போது, எமது ஒத்துழைப்பு மற்றும் பலம் என்பவற்றை மூலதனமாக கொண்டு இன்றைய மற்றும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள வழிவகுப்பதே இந்த ஏற்பாட்டின் நோக்கமாகும் என்று கூறியிருக்கிறார். இது பற்றி பிரதமர் ஸ்காட் மாரிசன் பேசும்போது, நாங்கள் மனம் மாறவில்லை, தேவைக்கு ஏற்ப மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள சீனா, இது முற்றிலும் பொறுப்பற்ற செயல், பிராந்திய அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைகுலைய செய்யும் முயற்சி என்று சாடியிருக்கிறது. ஆஸ்திரேலியா அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை பெற்றுக்கொள்ள செய்து கொண்டுள்ள ஏற்பாடு குறித்து அயல் நாடான இந்தோனேஷியா கவலை தெரிவித்திருக்கிறது. இப்பிராந்தியத்தில் ஆயுத போட்டியும் அதிகாரத்தை நிலைநிறுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் என்று அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் டேகு ஃபைஷாயா கூறியிருக்கிறார். நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் இது பற்றி கருத்து தெரிவிக்கும் போது, நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வரும் அணுசக்தியை பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கைக்கு அமைய இந்த அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் நமது கடற்பரப்புக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார் ரைசல்.
இப்போ ஆஸ்திரேலியாவில் அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட இருக்கிற இந்த பின்னணியில் உலகத்தில் எந்தெந்த நாடுகளிடம் அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளனங்கிற தகவலை சொல்லுங்களேன் சத்யநாதன்.
இப்போது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிலும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இவை யாவும் அணு ஆயுத பலமுள்ள நாடுகளாகும். ஆஸ்திரேலியாவிடம் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலிய கடற்படையின் வலிமை அதிகரிக்கும் என்பதோடு, இதன் காரணமாக தென்சீன கடற்பரப்பில் அதன் அதிகாரம் நிலைநிறுத்தப்படும் என்று ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பீட்டர் ஜெனிங்ஸ் கூறுகிறார். இருந்தபோதும் இந்த கப்பல்கள் தயாராக 20 வருடங்களுக்கு மேல் ஆகலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இவை தயாராக 20 வருடங்கள் எடுக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அடுத்த 20 வருடங்களுக்கு இப்பிராந்தியத்தில் எமக்கு பாதுகாப்பு இல்லை என்பது சரியான ஏற்பாடாக இருக்க முடியாது. ஆகவே இவற்றை கூடிய விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் பிரதமர்கள் டோனி ஆபட் மற்றும் கெவின் ரட் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். இது சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தும் முயற்சி என்று பொதுவாக நம்பப்பட்டாலும், 1960 முதல் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றி ஆஸ்திரேலியா யோசித்தே வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. டோனி ஆபட் பிரதமராக இருந்தபோது ஜப்பானிடமிருந்து அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை நிர்மாணிப்பது தொடர்பான தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. பின்னர் பதவிக்கு வந்த மால்கம் டர்ன்புல் காலத்தில் 2016 இது கைவிடப்பட்டு பிரான்சிடமிருந்து கொலின்ஸ் கிளாஸ் வகைக்கு சமமான நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின.
இந்த நீர்மூழ்கி கப்பல் சொல்கிறவங்க இல்லையா, இப்போ அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள், இது தொடர்பாக இருக்கக்கூடிய அனுகூலங்கள் அல்லது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி என்னவெல்லாம் சொல்லப்படுகின்றன?
அணுசக்தியால் இயங்கும் கப்பல் என்பது ஒன்று, அணு ஆயுதங்களை கொண்ட கப்பல் என்பது வேறொன்று. இவற்றுக்கிடையே வித்தியாசம் உண்டு ரைசல். ஆஸ்திரேலியா நிர்மாணிக்க இருப்பது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே. இவற்றில் நியூக்ளியர் ரியாக்டர் என்ற அணு உலைகள் இருக்கும். டீசல் மற்றும் மின்சாரத்துக்கு பதிலாக எனர்ஜி என்ற ஆற்றலை இந்த அணு உலைகள் வழங்கும். இந்த ஆற்றல் காரணமாக அவற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல, அவை குவாய்டர், சப்தமில்லாமல் பயணிக்கும், அடிக்கடி நீருக்கு மேல் வர வேண்டிய அவசியம் இருக்காது, அத்தோடு எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் என்ற அணு உலைகள் எவ்வளவு பாதுகாப்பானவை என்ற கேள்வி எப்போதுமே எழுப்பப்பட்டு வருகிறது. ரஷ்யாவில் செர்னோபில் என்ற இடத்தில் 1986 நிகழ்ந்த அணுசக்தி உற்பத்தி நிலைய விபத்து பற்றிய நினைவுகள் இன்னும் பூதாகரமாக மனதில் இருக்கும் நிலையில், இந்த அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் மிதக்கும் செர்னோபில்கள் என்று கிரீன்ஸ் கட்சியின் தலைவர் ஆடம் பிராண்ட் கூறியுள்ளதோடு, இதை தமது கட்சி கடுமையாக எதிர்க்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து வெளியேறும் நியூக்ளியர் வேஸ்ட், அணுக்கழிவுகள் எப்படி அப்புறப்படுத்தப்படும், இந்த கப்பல்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெறும்போது எப்படி அப்புறப்படுத்தப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதிர்வரும் 18 தீர்மானிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ரேசன்,
இப்போ அணுசக்தியால் இயங்குகின்ற இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கட்டப்படுற அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃப்ரான்ஸ்லேருந்து 12 நீர்மூழ்கி கப்பல்களை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா திட்டமிட்டிருந்தது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வந்தது இல்லையா? இப்போ திடீர்னு வந்து அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை வந்து நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரான்ஸுக்கு நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குமே இல்லையா சத்யநாதன்?
90 பில்லியன் செலவில் 12 நீர்மூழ்கி கப்பல்களை ஃப்ரான்ஸில் நேவல் குரூப் என்ற நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள செய்யப்பட்டிருந்த ஏற்பாட்டிலிருந்து விலகுவதன் காரணமாக ஆஸ்திரேலியா செலுத்த வேண்டிய நஷ்ட ஈடு 2.5 பில்லியன் அளவில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. பிரான்சும் இதற்கான ஏற்பாட்டிற்காக பல $1 பில்லியன் ஏற்கனவே செலவிட்டுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறது. இந்த ஏற்பாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா விலகுவது ஸ்டாப்ட் இன் த பேக், முதுகில் குத்துவதற்கு சமமானதாகும் என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தமது அதிருப்தியை தெரிவிக்கும் முகமாக பிரான்ஸ் தமது அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தூதர்களை ரீகோல்டு ஃபார் கன்சல்டேஷன் என்ற அடிப்படையில் மீள அழைத்துக் கொள்வதாக தற்போது அறிவித்திருக்கிறது. இது ராஜதந்திர மட்டத்தில் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. ரைசல், பிரதமர் என்ற முறையில் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்புக்கு ஏது அமைவானதோ அதற்கு அமைவான முடிவை எடுக்க வேண்டியது என் பொறுப்பாகும், பிரான்சும் இதையே செய்திருக்கும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவு குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லெண்ணம், ஒத்துழைப்பு என்பவற்றிற்கு எதிரான தீர்மானமாகவே இது இருக்கிறது என்று பிரான்சின் வெளிவிவகார அமைச்சின் அறிக்கை ஒன்று சொல்கிறது. ரைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.